الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة جنيتكم مذكوكم ريا الله إن لليارك لي سهودرك لي السلام عليكم ورحمة الله وبركاته إن ريتنا تلنام மிக முக்கியமான ஒரு நபித்தோழரும் ஆரம்பகால இஸ்லாத்தின் காப்பாளர்களில் ஒருவராகவும் நபி அவர்களின் நெருங்கிய ஒரு குடும்ப உறவினரும் மிக பெரும் ஒரு போர் வீரருமாக கருதப்படக்கூடிய ஜஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பற்றி அவர்களுடைய தியாகங்களை பற்றி அவர்கள் கொண்டிருந்த சில உயர்ந்த நட்பண்புகளை பற்றி இந்த இடத்திலே மிக சுருக்கமாக படிப்பதற்கு நாங்கள் முயற்சிப்போம் அவர்களே. அதற்கு முன்னால் இலாமுல் முவக்கீன் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூலில் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திவிட்டு தலைப்புக்குள்ளே நுழையலாம் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நபித்தோழர்களை பற்றி சொல்லும் இடத்தில் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்வருமாறு சொல்லுகின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழமை கொள்வதற்காக வேண்டி தெரிவு செய்த அந்த உத்தமர்கள் அந்த சிறந்த தோழர்களை பற்றி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஹுமுல் லதீன ஹமலு ஹாதத் தீன வ நஷரூ, அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை ஆரம்பமாக பொறுப்பெடுத்து அதை உலகம் முழுக்க பரப்பினார்கள். அதே நேரத்தில் அந்த நபித்தோழர்கள் அனைத்து விடயத்திலும் மிக உயரிய கம்பத்தை அவர்கள் பிடித்திருந்தார்கள். இறையச்சம், பேணுதல், அதே போன்று இஹ்லாஸ் எனும் உள தூய்மை, இன்னும் பல நற்குணங்களில் சிகரங்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அறிவுடைய அறிவை சுமந்தவர்கள், அதே நேரத்தில் அதை அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டியவர்கள், பிரச்சார பணியிலே சிறந்து விளங்கியவர்களாகவும் அவர்கள் கருதப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த சிறப்பை யாரினாலும் எட்டிப்பிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்களாகத்தான் அந்த தோழர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுடைய உள்ளங்களை அவர்கள் குர்ஆனின் மூலமாக வெற்றி கொண்டது மாத்திரமின்றி உலகத்துடைய ஏனைய பகுதிகளை அவர்களுடைய அந்த போரின் மூலமாக, தியாகத்தின் மூலமாக வெற்றி கொண்டு விட்டு வஅல்கௌ இலத் தாபியீன மா தலக்கௌஹு மின் மிஷ்காத்தின் நுபுவத்தி அல்பன் சாஃபியன் வகான சனதுஹும் ஃபீஹி அன் நபியிஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அன் ஜிப்ரீல அர்ரபில் ஆலமீன் சனதன் சஹீஹன் ஆலியன். இறுதியாக சொல்லுகின்றார்கள், இவ்வாறு பல தியாகங்களை மேற்கொண்டு அந்த மார்க்கத்தை அவர்கள் உள்வாங்கி அதை உலகத்துக்கு எட்டி வைத்து பல இனி அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு தலை குனிய மாட்டாது என்று சொல்லப்பட்ட மிகப்பெரிய அந்த தலைமைத்துவங்களை எல்லாம் தலைகுனிய செய்துவிட்டு அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியீன்களுக்கு அந்த மார்க்கத்தை எவ்வாறு பொறுப்பு கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், இதோ நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட மார்க்கம் தான் இது, அந்த தூதருக்கும் எங்களுக்கும் இடையிலே யாரு ராவிகள், யாரு அறிவிப்பாளர்கள் என்று சொன்னால் ஜிப்ரீல். அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து எடுத்து வந்து அந்த ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து வந்த இந்த சனதை கொண்ட உயரிய மார்க்கத்தை இதோ உங்களுக்கு ஒப்படைக்கின்றோம், இதிலே உங்களுக்கு நீங்கள் இதை முறையாக எத்தி வைக்கும் பாரிய பொறுப்பை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இது எங்களுடைய நபியுடைய அறுதிமானம் உங்களுக்கு, இதோ வஹாதிஹி வஸியத்து ரப்பினா வஃபர்துஹு அலைனா, இது எங்களுடைய இரட்சகன் ரப்புல் ஆலமீனுடைய வசியத் அவன் எங்கள் மீது கடமையாக்கியது. அதுதான் உங்களுடைய வசியத்தாகவும் அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த இறைவனின் மூலமாக கடமையாக்கப்பட்டதாகவும் இருக்கின்றது என்று ஒரு சிறிய அதாவது அவர்களுடைய அந்த ஏழாமுல் முவக்கின் அந்த நூலிலே நபித்தோழர்களை பற்றி ஒரு முன்னுரை பேசக்கூடிய நேரத்தில் பின்வருமாறு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு மிகப்பெரிய பாக்கியங்களை பெற்ற நபித்தோழர்களை பற்றி எங்கிருந்து நாங்கள் ஆரம்பிப்பது சோர்களே? அதுவும் இன்றைய எமது தலைப்புடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால், அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றதை பற்றி பேசுவதா, அல்லது அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்ட நேரத்திலே அவர்கள் அந்த நஜாசி மன்னருடன் ஏற்படுத்திய அந்த உறவாடலை பற்றி பேசுவதா, அல்லது அவர்களுடைய அந்திம காலகட்டத்தில் மோசானும் அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய தியாகத்துடன் உயிர் தியாகம் செய்த அந்த தியாகத்தை பற்றி பேசுவதாக அவர்களே? சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நபித்தோழரை பற்றித்தான் மிக சுருக்கமாக இந்த இடத்திலே நாங்கள் பார்ப்பதற்கு முயற்சிக்கின்றோம். அவர்கள் அதாவது நபித்துவத்துக்கு 34 வருடங்களுக்கு முன்னால் மக்காவுலே பிறக்கின்றார்கள். ஒரு உயர் குடும்பத்திலே யாருக்கு மகனாக பிறக்கின்றார்கள்? அபூ தாலிபுக்கு மகனாக பிறக்கின்றார்கள். அபூ தாலிபுடைய வம்சாவளியை பற்றி தெரியும். அபூ தாலிப் நபியுடைய சாச்சா, அதே நேரத்தில் அப்துல் முத்தலிப், அப்துல் மனாஃப், குசை, கிலாப் என்று சொல்லி வரக்கூடிய மிகப்பெரிய உயர் குடும்பத்திலேதான் ஜாஃபர் பிறக்கின்றார்கள். நபி அவர்களுக்கும் ஜாஃபருக்கும் இடையிலே வயது அடிப்படையில் ஜாஃபர் வந்து நபியை விட சுமாராக 20 வயது குறைந்தவராக இருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடன் உடன் பிறந்த அலியை விட 10 வயது மூத்தவராகத்தான் ஜாஃபர் கருதப்படுகின்றார்கள். அவர்கள் ஆரம்ப காலத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி தன்னுடைய தந்தையுடைய புறத்திலே இருந்து பாரிய எதிர்ப்புகள் எதுவும் இருக்கவில்லை. இதை கவனித்த ஜாஃபர் என்ன செய்கின்றார்கள்? இஸ்லாத்திலே அவர்களும் இணைந்து கொள்கின்றார்கள். ஆரம்ப காலத்திலே நபி அவர்கள் தாருல் அர்கமுக்குள்ளே நுழைந்து பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் முதல் 25 பேருக்கு பின்னால் வரக்கூடியவராக அவர்கள் கருதப்படுகின்றார்கள். உஸ்துல் ஆபா என்று சொல்லக்கூடிய நூலிலே அவர்கள் 32 நபராக, சுப்ஹானல்லாஹ், எத்தனை கோடான கோடி மில்லியன் மக்களை தாண்டி நாங்கள் நிற்கின்றோம் சோர்களே. பின் வரிசையிலே 32 இஸ்லாத்திலே நுழைந்தவர்களே அவர்கள் 32 நபராக கருதப்படுவதாக அந்த நூலாசிரியர் அங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்திலே இணைந்த அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை யார் அடைகின்றார்கள்? ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடைகின்றார்கள். அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை மணந்து கொள்கின்றார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் அஸ்மாவை மணந்தவர்கள் யார் உங்களுக்கு தெரியும்? யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கருடைய மறைவுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அஸ்மா என்று சொல்லக்கூடிய உயரிய அந்த சிறந்த பெண்மணியை நபித்தோழியை மணந்து கொண்டார்கள். 3 முக்கியமான தோழர்களுடைய மனைவியாக கருதப்படக்கூடியவர்கள் தான் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப காலத்திலே மக்காவுடைய மிகப்பெரிய எதிர்ப்புகளை அவர்கள் அதாவது நபியும் தோழர்களும் சந்திக்கக்கூடிய அந்த காலத்திலேதான் அவர்கள் இருக்கின்றார்கள். நுபுவத்துக்கு பின்னால் இந்த 5வது ஆண்டிலேதான் நபி அவர்கள் உத்தரவு கொடுக்கின்றார்கள். யாருக்கு? யாருக்கு உத்தரவு வழங்குகின்றார்கள்? இஸ்லாத்திலே இணைந்த ஆரம்ப தோழர்களுக்கு, இனி உங்களினால் இந்த மக்கத்து மண்ணிலே மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாத நிலைக்கு நீங்கள் ஆளாகி இருக்கின்றீர்கள். ஆகவே அபிசீனிய நாட்டை காட்டி ஹபஷாவை காட்டி சொல்லுகின்றார்கள், அந்த இடத்துக்கு நீங்கள் ஹிஜ்ரத் செல்லுங்கள். ஃபின்ன பிஹா மலிகன் லா யுஸ்லமு இன்தஹு அஹத். அந்த அபிசீனிய மண்ணை ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அரசர் இருக்கின்றார், நஜாசி என்று சொல்லக்கூடிய மன்னர். அவரிடத்திலே யாரும் அநியாயமாக அநீதி விளைவிக்கப்பட மாட்டார். நீதமான ஒரு அரசர் அங்கே ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை நாடி நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்ன நேரத்திலே ஆரம்பமாகவே மிக முக்கியமான நபித்தோழர்கள் உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் குடும்பம் சகிதமாக அபிசீனியாவை நோக்கி கடல் மார்க்கமாக பயணம் செய்து அந்த இடத்திலே அவர்கள் அபயத்தை, அந்த பாதுகாப்பான இடத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணமாகிய ஆரம்ப பருவத்தில் இருக்கின்றார்கள். சுமார் 25 வயதை கொண்ட ஒரு வாலிப பருவத்தில் இருந்த ஜாஃபர் எவ்வளவு பெரிய ஆசைகள் எதிர்பார்ப்புகளுடன் அவர்கள் திருமணம் முடித்திருப்பார்கள். தன்னுடைய குடும்பத்துடன், தன்னுடைய ஊரிலே, தன்னுடைய சொந்தங்களுடன் வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்தவர்கள், தன்னுடைய மார்க்கம் அதைவிட மேலாக அவர்களுக்கு தென்பட்டது. அதனால் தன்னுடைய மனைவியையும் சுமந்து கொண்டு அபிசீனியாவுக்கு, அந்த ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். ஹிஜ்ரத் சென்ற மாத்திரத்திலே அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை அவதானித்த மக்கத்து காவிர்களுக்கு அது ஒரு பெரும் இடியாக விழுந்தது. என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு தூர தேசத்துக்கு சென்று இந்த முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அது அவர்களுக்கு உறக்கத்தை கொடுக்கவில்லை, நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கவில்லை. இதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும், ஏதாவது ஒரு முறையிலே அபிசீனிய மன்னரை நாங்கள் சந்தித்து அவர்களிடத்திலே இந்த முஹம்மதுடைய புதிய கொள்கையை பற்றி திரிவுபடுத்தி சொல்லி அந்த தோழர்களை நாங்கள் மீண்டும் மக்காவுக்கு அழைத்து வந்து அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்காக இருந்தது. இந்த இலக்கை அவர்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி மிகவும் சொச்சாதுரியம் படைத்த, அழகாக உரையாடக்கூடிய, விவாத அந்த திறமை படைத்த மிக முக்கியமான இரண்டு வாலிபர்களை மக்காவுல இருந்து தெரிவு செய்கின்றார்கள். அவர்கள் யார்? அம்ர் இப்னுல் ஆஸ் தெரியும் எங்களுக்கு, ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால். அதே போன்று அப்துல்லாஹி இப்னு அபி ரபியா, இவர்களும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த இரண்டு வாலிபர்களையும் தெரிவு செய்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் முதலாவதாக அந்த அபிசீனிய நஜாசி மன்னருக்கு எதுவெல்லாம் விருப்பமாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட பொருட்களை மக்காவுடைய சந்தைகளிலே சென்று விலையுயர்ந்த பொருட்களாக, பரிசில்களாக நீங்கள் வாங்கி வாருங்கள். அங்கே அபிசீனிய மன்னர் வந்து மக்கா போன்ற தேசங்களில் இருந்து வரக்கூடிய தோள்களை, அந்த காலத்தில் தோளுக்கு ஒரு மதிப்பு இருந்தது, மிருகங்களுடைய தோள்கள், அந்த தோள்களை அவர் விரும்புவார் என்று கேள்விப்பட்டதும் உடனடியாக மிகப்பெரும் தொகையாக அந்த தோள்களை அந்த சந்தைகளிலே சென்று அவர்கள் வாங்கி அபிசீனியாவை நோக்கி ஒரு நல்ல எண்ணத்திலே செல்லுகின்றார்கள். முன்னால் சென்ற அந்த ஆரம்ப படையினர்கள், அந்த கூட்டத்தினர்கள் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சிலை வணக்கத்தில் இருந்து தங்களை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய இலக்குடன் அவர்கள் பயணித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்களை திருப்பி அழைத்து வரக்கூடிய ஒரு மோசமான எண்ணத்துடன் இந்த இருவர்களும் அனுப்பப்படுகின்றார்கள். அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுகின்றது, நீங்கள் மன்னரை சென்று பேசுவதற்கு முன்னால் அவருடைய கடுபிடிகளாக, சகாக்களாக இருக்கக்கூடிய பத்தாரிகா என்று சொல்லக்கூடிய பாதிரிமார்கள் இருப்பார்கள், அவர்களை அணுகி இவர்களை பற்றி நீங்கள் சொல்லிவிடுங்கள். மன்னர் அந்த ஜவஹரையும், ஏனைய அங்கே இருக்கக்கூடிய மக்கத்தே அந்த சிறியவர்களையும், அவர்களுடைய பார்வையில் இருந்த அந்த தோழர்களையும் அழைத்து பேசுவதற்கு முன்னால், நீங்கள் மன்னரை நீங்கள் சமாதானப்படுத்தி உங்களிடத்திலே அவர்களை திருப்பி ஒப்படைக்கும்படியான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுதான் நீங்கள் வர வேண்டும், எப்படியாவது அவர்களை திருப்பி அழைத்து வர வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இஸ்லாத்தை பாதுகாக்கும் அந்த நோக்கத்திலே ஹபஷாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு, அந்த அபிசீனிய நாட்டுக்கு நாங்கள் சென்ற நேரத்திலே நாங்கள் சிறந்த ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலுக்கு நாங்கள் மாறிவிட்டோம். மக்காவுலே மிக கடுமையான ஒரு சூழலில் இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைத்தது. சிறந்த ஒரு மன்னருடைய ஆட்சிக்கு கீழே நாங்கள் மிக சிறப்பாக வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கயவர்கள் அங்கே அனுப்பப்படுகின்றார்கள். யார்? மக்கத்தே தலைவர்களின் மூலமாக இந்த இரண்டு பேர்களும் அனுப்பப்படுகின்றார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அங்கே ஃபாதர்மார்களை சந்தித்து அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசுகளை ஒப்படைத்து அவர்களுடைய வாய்களை அடைக்க செய்கின்றார்கள். நீங்கள் நாளை நாங்கள் மன்னருடன் வந்து பேச இருக்கின்றோம், மன்னரை நீங்கள் எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும், இவர்களை திருப்பி எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் பேசுவோம், நீங்கள் அதற்கு உடன்பட்டு அதை சரிகாண வேண்டும் என்று முன்கூட்டி அவர்களுக்கு தகவலை கொடுத்துவிட்டு மன்னருடைய சபைக்கு வந்து பேச ஆரம்பிக்கின்றார்கள். பேச ஆரம்பித்து என்ன சொல்லுகின்றார்கள்? மன்னரே, இதோ எங்களுடைய ஊரில் இருந்து, எங்களுடைய தேசத்தில் இருந்து சில மடையர்களான சில வாலிபர்கள் உங்களுடைய நாட்டுக்கு, நாடு அதாவது எங்களுடைய தேசத்தை துறந்து வந்திருக்கின்றார்கள். ஃபாரகுதீன கௌமிஹிம், அவர்களுடைய மூதாதையர்களுடைய தங்களுடைய கூட்டம் வணங்கி வரக்கூடிய மார்க்கத்தை அவர்கள் விட்டு வந்திருக்கின்றார்கள். விட்டு வந்த மாத்திரமின்றி நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த நசராணியத்தை என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்களுடைய குடும்பங்களுடைய வேதத்தையும் அவர்கள் கைவிட்டு வந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஏற்று வாழக்கூடிய வேதத்தை அவர்கள் ஏற்கவும் தயாரில்லை. அதற்கு மாற்றமாக புதியதொரு மார்க்கத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்து அதைத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களை அவர்களுடைய தலைவர்கள் தான் உங்களிடத்திலே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த மடத்தனத்தை முட்டாள்தனத்தை சொல்லி இவர்களை திருப்பி எடுத்து வரும்படி அவர்களுடைய குடும்பங்கள் அங்கே இவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொன்ன நேரத்திலே உடனடியாக சபையிலே இருந்த அந்த வாதிரிமார்கள் எல்லாம், ஆம் மன்னரே, இவர்கள் சொல்லக்கூடியது, இந்த இருவர்களுடைய வாதமும் உண்மையானதுதான். இவர்கள் மடையர்கள். இவர்கள் வந்து நாம் இருக்கக்கூடிய மார்க்கத்தை ஏற்றதும் இல்லை, அந்த மக்காவிலே கடைபிடிக்கப்படக்கூடிய அந்த மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்ததும் இல்லை, புதியொரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவர்களை நாங்கள் இந்த இடத்திலே வைத்துக் கொள்வது எங்களுக்கு உகந்ததல்ல, இவர்களை திருப்பி அனுப்பி விடுவோம் என்று மன்னருக்கு கருத்து சொல்லுகின்றார்கள். அப்பொழுது மன்னர் வந்து உடனடியாக சொல்லுகின்றார், நாங்கள் தீர விசாரிக்காமல் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர விசாரிக்காமல் ஒரு முடிவை எடுக்க முடியாது. எங்களை நம்பி வந்த அந்த கூட்டத்தை இப்படி அநியாயமாக உங்களிடத்தில் ஒப்படைக்க முடியாது. அவர்களிடத்திலே இந்த நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை பற்றி நாங்கள் தீர விசாரிக்க வேண்டும் என்று ஆள் விடுகின்றார்கள். அங்கே அந்த முஹாஜிர்கள், ஹிஜ்ரத் மேற்கொண்ட அந்த தோழர்கள், ஆண்கள் பெண்கள் கூட்டமாக அப்படியே மன்னருடைய அவைக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். அவர்களுக்கு தலைவராக வாலிபராக இருந்த ஜாஃபர், அங்கேதான் ஆதாரம் சோர்களே, ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிக அழகாக பேசக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருந்தார். எப்படி அந்த மன்னருடைய உள்ளத்தை தொடும்படியாக தன்னுடைய பிரதிவாதத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஆற்றல் படைத்த அந்த ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இதற்காக இன்றே எத்தனையோ கோர்ஸ்கள், எத்தனையோ செமினார்களின் மூலமாக நாங்கள் எத்தனையோ பயிற்சி பாசறைகளிலே பயிற்சி பெற்றாலும் இப்படிப்பட்ட நுணுக்கமான முறையிலே ஒரு மன்னருக்கு முன்னிலையில் அங்கே ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பாதிரிகள் அங்கே ஒத்த கரத்தில் இருக்கின்றார்கள். மன்னருடைய சிந்தனையும் மாறக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நேரத்தில் தனித்து நின்று ஒரு வாலிபன் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்து மன்னருடைய உள்ளத்தில் இடம் பிடித்து அந்த அவர்களை அழைத்து செல்வதற்காக வந்த இருவர்களும் ஊரில் இருந்து வெளியேற்றும்படிக்கு மன்னருடைய நிலைப்பாட்டை மாற்றும் அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் தான் அந்த ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா. என்ன சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய உரை அழகாக இருக்கின்ற, இது மாத்திரமே தலைப்புக்கு போதும். அதனால் தான் அந்த பகுதியை நாங்கள் தெரிவு செய்தோம். ஏனென்றால் ஜாஃபரை பொறுத்தவரையில் அவர்களுடைய பெரிய தியாகங்களை சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் எது தியாகம்? மோசாவுலே அவர்கள் ஷஹீதானது ஒரு தியாகம். ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலான பகுதியை அபிசீனியாவிலே முஹாஜிராகத்தான் அவர்கள் கழித்தார்கள். கடைசி பருவத்திலேதான், ஹைபர் வெற்றி கொண்ட வருடத்திலேதான், ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் மதீனாவுக்கு வருகின்றார்கள். 8ஆம் ஆண்டு ஷஹீதாகி விடுகின்றார்கள். ஆகவே பெரிய அளவு ஏனைய தோழர்களை போன்று நபியோட பல யுத்தங்களில் கலந்து கொண்ட பாக்கியத்தையோ மிகப்பெரிய ஏனைய தியாகங்களையோ சொல்வதற்கில்லை. ஆனால் இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை. ஆகவே அவர்கள் மன்னருடன் பேசுவதற்கு தயாராகக்கூடிய நேரத்திலே என்ன சொல்லுகின்றார்கள்? அய்யுஹல் மலிக், மன்னரே, மன்னரை விளிக்கின்றார்கள். குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா. அவர்களுடைய உரையுடைய முதல் பகுதியை எதுவாக தெரிவு செய்கின்றார்கள்? ஜாஹிலியா காலத்துடைய அநீதிகளை பற்றி, ஜாஹிலியா காலத்துடைய மடமைத்தனமான அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி, அவர்கள் எந்த முறையிலே எல்லாம் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயம் இறைவனுக்கு இணை வைப்பது. இன்ன ஷர்கலல் லதுல் முன் அதீம். அல்லாஹுக்கு இணை வைப்பதுதான் மகத்தான, மிகவுமே கடுமையான அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அந்த சிலை வணக்கத்தில் இருந்து ஆரம்பித்து ஏன் முன்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மன்னர் கிறிஸ்தவத்தை ஏற்ற ஒரு மன்னராக இருக்கின்றார். அவர்களிடத்திலே அந்த காலத்திலே சிலை வணக்கம் இருக்கவில்லை. வேதத்தை உடையவராக இருக்கின்றார். ஆகவே அவர்களிடத்திலே ஜாகிலியா காலத்துடைய மடமைத்தனமான வழிமுறைகளை, அவர்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது, சீரழிந்து இருந்தது, அவர்களுடைய பொருளீட்டு முறை ஹராமானதாக இருந்தது, இந்த விடயங்களை எல்லாம் ஆரம்பத்திலே மன்னருடைய உள்ளத்திலே ஆழப்பதியும்படியாக பின்வருமாறு சொல்லுகின்றார்கள். மன்னரே, நாங்கள் ஜாகிலியா காலத்திலே நாபுதுல் அஸ்னாம் வனாக்குலுல் மைத்தா, நாங்கள் சிலைகளை வணங்கி வந்தோம், செத்த பிராணிகளை உட்கொண்டு வந்தோம், வனாத்தில் ஃபவாஹிஷ் மானபங்கமான வெறுக்கத்தக்க விடயங்களை செய்து வந்தோம், வனக்தவுல் அர்ஹாம் குடும்ப உறவுகளை துண்டித்து வந்தோம், வனுசீவுல் ஜிவார் அதே நேரத்திலே சொந்த பந்தங்கள் எங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு அநியாயம் செய்து வந்தோம், வனாக்குழு வயாக்குழு மின்னல் கவியும் எங்களிலே யாரெல்லாம் பலமானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் பலம் குறைந்தவர்களை வைத்து உண்டு வந்தார்கள், வாழ்ந்து வந்தார்கள். ஃபகுன்னா அலா தாலிக், இதே நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். ஜாஹிலியா காலத்தை பத்தி ஒரு அழகான ஒரு பிக்சரை ஒரு சில வார்த்தைகளை கொடுத்து விட்டார்கள். யாருக்கு முன்னால்? நபியவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள், அபிசீனிய மன்னருக்கு முன்னிலையில் யாரும் அநீதி விளைவிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே இவர்கள் அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் என்பதை அப்படியே சூசகமாக சொல்லிவிட்டு இதே நிலையிலே நாங்கள் இருந்து வந்தோம். எங்களுக்கு மத்தியிலே இருந்து ஒரு சிறந்த ஒரு நபியை அல்லாஹு தாலா தெரிவு செய்து அவனுடைய இறை தூதராக அல்லாஹு தாலா பிரகடனப்படுத்தி விட்டான். அவர் யார்? இரண்டாவதாக நபியுடைய சிறப்பை பற்றி சொல்கின்றார். அந்த முகமது எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் தன்னுடைய சுயலாபத்துக்காக வேண்டி இந்த கூட்டை எடுத்து வைக்கவோ, தன்னுடைய மூதாதையர்களுடைய சொத்தை அவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கருத்தை எடுத்து வைக்கவோ இல்லை. மாறாக தன்னுடைய கூட்டம் வாழக்கூடிய இந்த சீரழிவை பார்த்து அவர்களினால் தாங்கிக் கொள்ள முடியாது, அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான், கருணை கண் கொண்டு எங்களை பார்த்து அந்த இறை தூதரை அனுப்பி வைக்கின்றான். அவருடைய வம்சாவளி, அவர் எப்படிப்பட்டவர் என்பது எங்களுக்கு தெரியும், அவருடைய உண்மை தன்மை எங்களுக்கு தெரியும், அவருடைய அமானிதம் எங்களுக்கு தெரியும், அவருடைய பத்தினித்தனம் எங்களுக்கு தெரியும். அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று எங்களை அழைத்தார்கள். ونعبده ونخلع ما كنا نعبد نحن وآباؤنا من دونه من الحجارة والأوثان கற்களையும் சிலைகளையும் நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் பல வருடங்களாக வாழையடி வாழையாக வணங்கி வந்தோம், அவைகளை எல்லாம் தூக்கி களைந்து எரிந்துவிட்டு இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையின் பக்கம் எங்களை அழைக்கின்றார் அந்த முகமது. அப்பொழுது அது மாத்திரமின்றி உண்மை சொல்லும்படியும் அமானிதத்தை பேணும்படியும் ரஹிம் குடும்ப உறவுகளை பேணும்படியும் பக்கத்து வீட்டினர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படியும் அனில் மஹாரிமி வத்திமா ஹராமான விடயங்களை தவிர்த்து கொள்ளும்படியும் மக்களுடைய உயிர்களை இரத்தங்களை ஓட்டக்கூடாது என்றும் எங்களுக்கு அந்த முகமது போதனை செய்து கொண்டிருக்கின்றார். வனஹானா அனில் ஃபவாஹிஷ் மானபங்கமான விபச்சாரம் போன்ற பாவமான காரியங்களை எங்களுக்கு தடுக்கின்றார். வகவுலி ஜூர் பொய் சொல்லுவதை தடுத்திருக்கின்றார். வாக்கிலி மாலில் யசீம் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவதையும் வகதுபில் முஹ்ஸனாத் பத்தினித்தனமான பெண்களுக்கு அவதூறு சொல்லுவது இஸ்லாத்துடைய அழகிய பண்புகளை எல்லாம் குர்ஆன் சுன்னா பேசியிருக்கக்கூடிய விடயங்களை அப்படியே ஒரு சில வார்த்தைகளிலே இரத்தின சுருக்கமாக மன்னருக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றார். அந்த மன்னருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் சொர்களே? சுப்ஹானல்லாஹ். இப்படியாக எடுத்து வைத்து சொல்லிக் கொண்டு வந்து இறுதியாக சொல்லுகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே வஅமரனா அன் அபுதுல்லாஹு வஹ்தஹு லா நுஷ்ரிக பிஹி ஷைஆ வஅமரனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா தொழுகை நோன்பு அதே போன்று ஜகாத் போன்ற நல்ல காரியங்களை எங்களுக்கு அந்த முஹம்மத் போதித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய கூட்டத்துக்கு இது பிடிக்கவில்லை. அடுத்தபடியாக அடுத்த கட்டத்துக்கு திரும்புகின்றார். இந்த மக்களுடைய அக்கிரமத்தனத்தை அந்த மன்னருக்கு உணர்த்துகின்றார். இதோ அவர்களுடைய பிரதிநிதிகளைத்தான் நீங்கள் உங்களுடைய சபையிலே உங்களுடைய அவையிலே எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இந்த நல்ல வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்பியது இவர்களுக்கு பிடிக்கவில்லை போன்று எங்களுக்கு தொந்தரவு செய்வதற்கும் எங்களுக்கு நோயினைகள் செய்வதற்கும் இவர்கள் முற்பட்டது மாத்திரமின்றி நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை இந்த நட்பண்புகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நாடி வந்த நேரத்தில் கூட எங்களை விட்டுவிடாமல் எங்களுக்கு பின்னால் எங்களை பின்துயர்ந்து வந்திருக்கின்றார்களே இந்த அநியாயக்காரர்கள் என்ற துணியிலே பேச ஆரம்பிக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த மக்கள் எங்களுக்கு அநீதி இழைத்து இந்த மார்க்கத்தை கைவிடும்படியாக எங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு பின்னால் தான் உங்களை நாடி வந்தோம். அதற்கு பின்னால் மன்னரை உயர்த்தி பேசுகின்றார். உங்களை பற்றி நபியவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நீதமான ஒரு மனிதர் தான் நீங்கள் என்றே எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி போற்றி புகழ்ந்திருக்கின்றார்கள். அதனால் உங்களிடத்திலே தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். வேறு எந்த நாட்டையும் எந்த தேசத்தையும் நாங்கள் தெரிவு செய்யாமல் உங்களை நோக்கி நாடி இந்த தூரம் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொன்ன மாத்திரத்திலே அது அந்த மன்னருடைய உள்ளத்தை இறுக்கமாக பிடித்து விட்டது. ஆனால் இவைகள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சுதான், இதுக்கு ஆதாரம் ஏதும் இருக்கின்றதா கேட்கின்றார்கள். இதெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் உங்களுடைய வாதமாக, ஆனால் இதுக்கு ஏதும் ஆதாரம் இருக்கின்றதா? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விடயத்தை தான் உங்களுடைய கொள்கையாக நீங்கள் ஏற்றிருக்கின்றீர்கள் என்பதற்கு ஏதும் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள். என்ன ஆதாரம் சோர்களே? குர்ஆன் தான் ஆதாரமாக இருந்தது
ஜாஃபருடைய அந்த நுணுக்கமான அறிவை பாருங்கள் சொற்களே. அவர்கள் எதை தெரிவு செய்கின்றார்கள்? சூரத்து மரியமை தெரிவு செய்கின்றார்கள். காஃபாயா ஐன்சாத் ذكر رحمة ربك أبده زكريا إذ نادى ربه نداء خفيا عند وركوريا عند تدر வசனங்களை ஆரம்பிக்கின்றார்கள். சூரத்து மரியமை ஆரம்பித்து அதிலே மரியமை பற்றி சொல்லப்படுகின்றது. அடுத்த பகுதியிலே ஈசாவை பற்றி சொல்லப்படுகின்றது. சொல்லப்பட்டதும் அங்கே மன்னருடைய அவையிலே பாதிரிமார்கள் எல்லாம் இஞ்சியிலை திறந்து வைத்துக் கொண்டுதான் இந்த உறவாடல் நடந்து கொண்டிருந்தது. மன்னருக்கு முன்னாலும் வேதநூல் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அழ ஆரம்பிக்கின்றார் மன்னர். மொழி தெரிந்தவர் அல்ல, ஆனால் அதனுடைய வார்த்தைகள் ஒரு வசீகரிப்பு தன்மையுடைய அந்த குர்ஆனிய வசனங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் மன்னருடைய உள்ளத்தை அப்படியாக இறுக பிடித்து விட்டது. அவர்கள் விரித்து வைத்திருந்த வேத நூல்கள் எல்லாம் நனைந்து விடும் அளவுக்கு விம்மி விம்மி அழுது அழுது என்ன சொல்லுகின்றார்கள்? வல்லாஹி இன்ன ஹாதா வல்லதி ஜா பிஹி ஈசா லயக்ருஜு மின் மிஷ்காத்தின் வாஹிதா. எனக்கு விளங்குகின்றது என்ன தெரியுமா? எங்களுடைய நபி ஈசா போதித்த விடயமும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்கின்றதே, பொருள் புரியவில்லை. இந்த வார்த்தைகளும் ஒரே ஒளிவிளக்கிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. ஆகவே மக்காவிலே இருந்து வந்த நீங்கள் உங்களுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. உடனடியாக கோபப்படுகின்றார்கள். இவர்களை வெளியேற்றி விடவும், இவர்களுடைய பரிசுகளையும் நீங்கள் திருப்பி கொடுத்து விடவும், இவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று வெளியேற்றுகின்றார்கள். உடனடியாக அங்கே இருந்த பாதிரிமார்கள் மூணம் காக்கின்றார்கள். ஏன், அவர்களுடைய கருத்து எதுவாக இருந்தது? அந்த இரண்டு அம்ரு இப்னு ஆஸ், அதே போன்று அப்துல்லாஹி இப்னு அபி ரபியா அவர்களுடைய கூட்டை சார்ந்ததாக இருந்தது. உடனடியாக மன்னருடைய நிலைப்பாடு மாறிவிட்டது. தாங்கள் மௌனம் காக்கின்றார்கள், ஆனாலும் விட்டபாடு இல்லை. அந்த இருவர்களும் என்ன சொல்லுகின்றார்கள்? இருவர்களுமாக பேசிக் கொண்டு செல்கின்றார்கள். சபையிலே இருந்து கலைந்து செல்லக்கூடிய நேரத்திலே நாளைய தினம் வேறு ஒரு முறையிலே மன்னரை நாங்கள் சந்திப்போம். வேறு ஒரு முறையிலே நாங்களை மன்னரை சந்தித்து இவர்களை அப்படியே வேரோடு கருவறுத்து விட வேண்டும், எங்களுடன் அழைத்து செல்லாமல் நாங்கள் இந்த மண்ணிலே இருந்து வெளியேறக்கூடாது என்று சபதமிட்டுக் கொண்டு அம்ரு இப்னு அல் ஆஸ் வெளியேறுகின்றார். அப்துல்லா சொல்லுகின்றார், போதும், இப்பொழுது மன்னருக்கு விடயம் வழங்கிவிட்டது, இனியும் நாங்கள் அடம்பிடிப்பதிலே அர்த்தமில்லை. ஆகவே என்ன செய்வோம்? நாங்கள் திரும்பி விடுவோம். ஏன், இவர்கள் எங்களுடைய குடும்பத்து மக்கள். இவர்கள் எங்களுக்கு எங்களுடன் கொள்கையிலே முரண்பட்டாலும் குடும்பத்து மக்கள் அல்லவா, இவர்களை நாங்கள் கைவிட்டு விடுவோம் என்று சொன்ன நேரத்திலே அம்ரு இப்னு அல் ஆஸ் சொன்னார்கள், இல்லை, நான் வேறு விதமாக மன்னரை நாளை காலையிலே சந்திப்பேன் என்று மறுநாள் காலையிலே மன்னரிடத்திலே வந்து என்ன சொல்கின்றார்கள்? மன்னரே, இவர்கள் உங்களுடைய நபி ஈசாவை பற்றி மோசமாக சொல்லுகின்றார்கள். நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலே அவர்கள் இருப்பது. ஏன், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை மகனாக அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆனுடைய போதனை என்ன? இன்ன மஸல ஈசா கமஸலி ஆதம் ஹலகஹு மின் துராப். ஈசாவுக்கும் ஆதமுக்கும் உதாரணம் என்ன? ஈசாவும் ஆதமை போன்றவர் தான் என்றால் அந்த வரிசையிலே வந்த நபித்தோழர்களை போன்றவர்கள், நபிமார்களை போன்றவர்கள் தான். அவர்கள் எல்லாமே வித்தியாசம் கிடையாது. ஆனால் வித்தியாசமாக அவர்களை அல்லாஹு தஆலா உலகத்திலே பிறக்க செய்தான். கமசலி ஆதம் ஹலகஹு மின் துராப், மண்ணிலே இருந்தே படைக்கப்பட்டவர் தான் என்ற கருத்துதான் குர்ஆனுடைய கூற்றாக இருந்தது. ஆகவே இவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள்? மண்ணிடத்திலே சென்று உங்களுடைய கொள்கைக்கு முரணான ஒரு கொள்கையை இவர்கள் ஈசாவுடைய விடயத்திலே மக்காவுடைய போதிக்கின்றார்கள். அதற்கு மன்னர் என்ன சொல்லுகின்றார்கள்? அவர்களை அடுத்த நாள் அழைத்து வருகின்றார்கள். ஜாஃபர் தான் முன் வருகின்றார்கள். ஜாஃபர் வரக்கூடிய நேரத்திலே சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள், எது நடந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு நபி அவர்கள் குர்ஆனினூடாக போதித்த அந்த கருத்தை தான் சொல்லுவோம். ஈசாவுடைய விடயத்திலே நாங்கள் ஒரு அனுப்பிரமாணமும் மாற்றமாக சொல்ல மாட்டோம். ஈசா ஒரு நபி என்ற கருத்திலே தான் நாங்கள் உறுதியாக இருப்போம். மன்னருடைய பிடிக்கு பயந்தோ இவர்களுடன் எங்களை திருப்பி அனுப்பி விடுவாரோ என்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய கொள்கையை நாங்கள் மாற்றிவிடக் கூடாது என்று அந்த முடிவுடன் வந்து என்ன சொல்லுகின்றார்கள்? மன்னர் கேட்கின்றார்கள், ஜாஃபரே, உங்களுடைய வேதத்திலே எங்களுடைய நபி ஈசாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? அப்பொழுது ஜாஃபர் சொல்லுகின்றார்கள், ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ ரூஹுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் அல் அஸ்ரா அல் பதூல். அந்த ஈசா வந்து அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை. இடி விழுந்தது மாதிரி இருக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அடிமை. அதே நேரத்தில் வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூல், வ ரூஹுஹு, அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்தே அந்த மரியம், கன்னி மரியமுடைய கற்பிலே ஊதப்பட்ட அல்லாஹுடைய ரூஹாக இருக்கின்றார்கள். இவர்கள் இப்படித்தான் எங்களுடைய மார்க்கம், உங்களுடைய நபி எங்களுடைய உன் நபி அந்த ஈசாவை பற்றி சொல்லுகின்றது. உடனடியாக அந்த மன்னர் ஒரு குச்சை வைத்துக் கொண்டிருந்தார். அந்த குச்சை கையில எடுத்து சொல்லுகின்றார்கள், வல்லாஹி மா அதா ஈசா இப்னு மரியம் மா குல்த் ஹாதல் உத். ஈசா அவரை பற்றி தன்னுடைய போதனைகளிலே சொன்னதும் நீங்கள் சொல்லுவதும் இந்த குச்சி அளவு கூட வித்தியாசம் இல்லை என்று அந்த குச்சை பூமியிலே குத்தி காட்டுகின்றார்கள். இவ்வளவுதான், ஈசாவும் அவரை பற்றி இப்படித்தான் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொல்லி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதில் வேறு ரிவாயத்துகளிலே வந்திருக்கின்றது, அந்த மக்காவுலே இருந்து அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் மன்னருடைய அவைக்கு வந்த நேரத்திலே சுஜூத் செய்த வண்ணமாக அவர்களுடைய முறை அப்படி இருந்தது. மக்களுக்கு தலைவர்களுக்கு சுஜூத் செய்யக்கூடிய முறை சுஜூத் செய்த வண்ணமாக அந்த இடத்துக்கு வந்து மன்னருடைய இரு பகுதிகளை உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஜாஃபருடைய கூட்டம் அழைத்து வரப்படுகின்றார்கள். சுஜூத் செய்யாமல் அந்த இடத்திலே வந்து அவர்கள் மிக வீரமாக மிக நிதானமாக மிக நல்ல முறையிலே அவர்களுடைய கருத்தை எடுத்து வைத்து அந்த மன்னரையும் தன்னுடைய மார்க்கத்துக்குள்ளே சேர்த்துக் கொண்டதற்கு பின்னால் மன்னர் இந்த கருத்தை வெளி உலகத்துக்கு எடுத்து சென்ற நேரத்திலே அங்கே ஒரு புரட்சி போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன், ஊரிலே மன்னர் மதம் மாறிவிட்டார். வெளியூரிலே இருந்து வந்த ஒரு கூட்டத்துடைய கதையை கேட்டு எங்களுடைய வேதங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வேறு ஒரு மதத்தை மன்னர் தழுவிவிட்டார் என்ற கருத்து அங்கே பேசப்பட்டதும் அவர்கள் ஒரு புரட்சி நிலை அங்கே தோன்றுகின்றது. மக்கள் மன்னருக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்த நேரத்திலே மன்னர் உடனடியாக யாரை, இந்த தோழர்களை அழைத்து, ஜாஃபரும் அங்கிருந்த ஏனைய ஹிஜ்ரத் என்ற தோழர்களை அழைத்து சொல்கின்றார்கள், இதோ நிலைமை மோசமாக இருக்கின்றது, அதனால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு கப்பலை தயார் செய்ய, இந்த கப்பலில் நீங்கள் ஏறி தயாராக இருங்கள், ஏதாவது நிலைமை மோசமாகி நான் கொலை செய்யப்பட்டு விட்டேன் அல்லது என்னுடைய ஆட்சி பறிபோய்விட்டது என்னுடைய அதிகாரம் பறிபோய்விட்டது என்று சொன்னால் நீங்கள் எப்படியாவது உங்களை இந்த மக்கள் கைவிட மாட்டார்கள், உங்களை துன்புறுத்த ஆரம்பிப்பார்கள், ஆகவே நீங்கள் வந்த வழியிலே ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் திரும்பி சென்று விட வேண்டும், அப்படி இல்லாமல் நான் என்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு இந்த மக்களை நான் சமாதானப்படுத்தி அவர்களையும் இந்த கொள்கையிலே இணைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் நீங்கள் விரும்பும் காலமெல்லாம் இந்த மண்ணிலே இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கலாம் என்ற அந்த கருத்தையும் மன்னர் சொல்ல அவர்கள் அப்படியே தயாராகின்றார்கள். மன்னர் வந்து அந்த மக்களுக்கு முன்னால் தன்னுடைய கொள்கையை சொல்ல அந்த மக்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஜாஃபரும் அங்கே ஹிஜ்ரத் சென்ற மக்களும் அங்கே இன்னும் பல காலம் மிக நிம்மதியான முறையிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அதற்கு பின்னால் தான் நபி அவர்கள் மதீனா சென்று ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு மதீனா சென்று அங்கே பல யுத்தங்களிலே கலந்து கொண்டு அதற்கு எல்லாம் பின்னால் ஹைபருடைய வருடம் வருகின்றது. ஏழாவது வருடம் ஹைபருடைய வருடம். ஏழாவது வருடம் ஹைபருடைய கோட்டைகள் வெற்றி கொள்ளப்படுகின்றது. வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சந்தோஷத்திலே நபியும் தோழர்களும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த தகவல்கள் எல்லாம் கிடைத்து இஸ்லாம் ஒரு நல்ல நிலையை அடைந்து விட்டது. இனி மக்கத்து காவிர்களுடைய சக்திகளோ அவர்களுடைய எதிர்ப்புகளோ மதீனாவை அடைய முடியாது என்ற உறுதி வந்ததற்கு பின்னால் அங்கே இருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக அபிசீனியாவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் சென்ற மக்கள் திரும்பி வர ஆரம்பிக்கின்றார்கள். பலர்கள் சென்றிருந்தார்கள். அவர்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக திரும்பி வந்து ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பிறந்தார்கள். அப்துல்லா, முஹம்மத், அதே போன்று நேமா என்று சொல்லக்கூடிய அல்லது நாமா என்று சொல்லக்கூடிய பெண் பெயரை கொண்ட ஒரு பிள்ளை, இப்படியாக பல பிள்ளைகளையும் பெற்றெடுக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியிலே அப்படியே என்ன செய்கின்றார்கள், மதீனாவை நோக்கி அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வரக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தம், ஜாஃபருடைய விடயத்திலே மிகப்பெரிய சந்தோஷம். ஏனென்றால் ஜாஃபரை பற்றி நபி அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார்கள், அஷ்பஹத கல்கி வஹுலுகி, ஜாஃபரே நீங்கள் உடல் கட்டமைப்பிலும் எனக்கு மிகவும் ஒப்பாக இருக்கின்றீர்கள், அதே போன்று வஹுலுகி என்னுடைய நட்பண்புகளையும் நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியாக நபியினால் போற்றப்பட்ட ஒரு தோழர் தான் ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த செய்தியை புகாரியிலே பார்க்கலாம், அஷ்பஹத கல்கி வஹுலுகி, என்னுடைய உடல் கட்டமைப்பு உங்களிலே காணப்படுகின்றது, அதே நேரத்தில் என்னுடைய நற்குணங்களும் உங்களிடத்தில் இருக்கின்றது என்று பேசப்பட்ட ஒரு தோழர் தான் ஜாஃபர். ஆகவே ஜாஃபருடைய வருகை நபியவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், லா அதிரி பி ஐயிஹிமா அஃப்ரஹ் பி ஃபத்ஹி கைபர் அம் பி குதூமி ஜாஃபர், எனக்கு எதை வைத்து நான் ஆனந்தப்படுவது என்று தெரியவில்லை, ஹைபருடைய கோட்டைகளை அலி சென்று அங்கே வெற்றி கொண்டு வந்திருக்கின்றார், அலி யாரு, ஜாஃபருடைய சகோதரர், அதை வைத்து நான் சந்தோஷப்படுவதா, அல்லது மற்ற சகோதரர் ஜாஃபர் நிம்மதியாக எங்களை நோக்கி மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விட்டார்களே, இந்த வருகையை வைத்து நாங்கள் சந்தோஷப்படுவதா என்று எழுந்து நின்று ஜாஃபருடைய நெற்றியிலே முத்தம் கொடுக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படியே இருந்து அந்த வெகு காலம் நபி அவர்களுடைய சகவாசத்திலே, நபி அவர்களுடைய தோல்மையிலே ஜாஃபருக்கு இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. 8 வருகின்றது மூஸாவுடைய யுத்தம். ரோமர்களுடன் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை செய்வதற்காக என்ன தயாராகின்றார்கள், ஒரு படை தயாராகின்றது, மதீனத்து படை தயாராகின்றது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருந்து ஒரு படையை தயார்படுத்துகின்றார்கள் அந்த ரோமர்களை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ், அந்த படைக்கு நபி அவர்கள் தலைவராக யாரை தெரிவு செய்கின்றார்கள்? இங்கே ஜாஃபருடைய பணிவுத்தன்மையை பார்த்துக் கொள்ளுங்கள் சோர்களே. ஜாஃபர் யார்? ஆரம்பமாக இஸ்லாத்தில் இணைந்தவர்கள். சில ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது, இந்த ஹதீஸ்கள் பலவீனமாக இருந்தாலும் அதிலே பல செய்திகளை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே ஓரளவு ஹசனுடைய தரத்துக்கு அந்த ஹதீஸை வைத்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஏழு தோழர்களை, மிக நெருக்கமான தோழர்களை, சீடர்களை போன்று அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். அந்த தோரணையிலே அல்லாஹு தஆலா எனக்கு 14 பேர்களை இரட்டிப்பாக, ஏனைய நபிமார்களுக்கு 7 பேர் என்று சொன்னால் எனக்கு 14 பேர்களை இரட்டிப்பாக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான் என்று அந்த பட்டியலே ஜாஃபர் வடங்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ஹம்சா, அதே போன்றே அலி, அதே போன்றே ஜாஃபர், ஹசன், ஹுசைன், அபுபக்கர், உமர், மிக்தாத், ஹஸான், பிலால், சுஹைப், இப்படியாக நபி அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள். 14 பேர்கள், அதிலே ஜாஃபரும் இடம்பெறுகின்றார்கள். அப்படிப்பட்ட நபிக்கு மிகவுமே நெருக்கமாகவும், நபிக்கு மிகவுமே உறுதுணையாகவும், உதவியாகவும் இருந்தவர்கள் தான் ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆகவே அந்த ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மூஸாவுடைய படை தயார்படுத்தப்படக்கூடிய நேரத்திலே நபியோட யுத்தங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆக குறைந்தபட்சம் நபியினால் அனுப்பப்படக்கூடிய ஒரு படையிலேயாவது நான் சென்று என்ன செய்ய வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும் என்ற தேட்டம் இருந்தது. ஏனைய மக்கள் மிகப்பெரிய பாக்கியங்களை பெற்றார்கள். ஆரம்பமாக இஸ்லாத்திலே இணைந்த எத்தனையோ பேர்கள் சுஹதாக்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்தார்கள். என்னால் இந்த பாக்கியத்தை அடைய முடியவில்லையே, மிகப்பெரிய காலத்தை, பெரும்பாலான பகுதியை நான் எங்கே கழித்து விட்டேன், அபிசீனியாவிலே நான் நிம்மதியாக கழித்து விட்டேனே என்ற அந்த ஏக்கம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. ஏன் என்னுடைய தோழர்கள் மக்காவிலே துன்புறுத்தப்படக்கூடிய நேரத்திலே நான் நிம்மதியாக வாழ்ந்து விட்டேனே என்ற ஏக்கத்தினால் அவர்கள் அந்த யுத்தத்துக்கு தயாராகின்றார்கள். மூஸாவுடைய யுத்தத்துக்கான படை தயாராகப்படுகின்றது. நபி அவர்கள் செல்லவில்லை, மதீனாவிலே இருந்த நபி அவர்கள் அந்த படையை மூஸா என்று சொல்லக்கூடிய தூர இடத்திலே இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி பயணத்தை படையை தயார்படுத்துகின்றார்கள். படையை தயார்படுத்தி படைக்கு தளபதியாக யாரை நியமிக்கின்றார்கள்? ஸைது இப்னு ஹாரிஸா. ஸைது இப்னு ஹாரிஸா நபி அவர்களுடைய வளர்ப்பு மகன், உரிமை விடப்பட்ட அடிமை. சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், இந்த ஸைத் கொலை செய்யப்பட்டால் ஃஜஃபர் இப்னு அபி தாலிப், உங்களுடைய தலைவராக ஜாஃபரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஜாஃபரும் கொலை செய்யப்பட்டால் அப்துல்லாஹிப்னு ரவாஹாவை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அவரும் கொலை செய்யப்பட்டால் நீங்கள் ஆலோசனை செய்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபி அவர்கள் தன்னிச்சையாக எதையும் பேச மாட்டார்கள். வஹியை அடிப்படையாக வைத்து பேசக்கூடியவர்கள். முன்கூட்டியே இந்த மூவர்களும் அந்த யுத்த களத்திலே மரணம் அடைவார்கள் என்ற செய்தியை நபி அவர்கள் சூசகமாக சொல்லிவிடுகின்றார்கள். சூசகமாக அது அருமையான சம்பவம் சோர்களே. அந்த நேரத்திலே அந்த தோழர்களுடைய உள்ளத்திலே இருந்து வந்த பாச உணர்வுகளை அடக்கிய ஒரு தலைப்பை அங்கே இருக்கின்ற சோர்களே. ஆனால் இந்த நேரத்திலே இந்த படை அப்படியே நபியுடைய துவாவுடன் அவர்கள் மதீனாவை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள். இனி நபியுடைய திருமுகத்தை எங்களால் பார்க்க முடியாது என்ற உறுதியுடன் தான் அந்த மூவர்களும் செல்கின்றார்கள். மூவர்களும் செல்லக்கூடிய நேரத்திலே அந்த ஜாஃபருக்கு அவர்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கவில்லை, எந்த விதமான பெருமையும் வரவில்லை. எனக்கு முன்னால் ஒரு அடிமையை தலைவராக வைத்து அந்த படையிலே நான் இரண்டாம் கட்ட தலைவனாக ஆக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள் நபியிடத்திலே. அல்லாஹுடைய தூதரே, நான் என்னுடைய உள்ளத்திலே எந்த வெறுப்புமோ எந்த கோபமோ கொள்ளவில்லை. ஜெயிதை எனக்கு தலைவராக ஆக்கியதற்கு என்னுடைய பணியை நான் உரிய முறையிலே அந்த தலைமைத்துவத்துக்கு கீழால் நான் ஆற்றுவேன் என்றே உறுதிமானம் கொண்டுவிட்டு அந்த படை மதீனாவிலே இருந்து வெளியேறுகின்றது. அந்த யுத்தத்திலே நபியவர்களினால் முன்கூட்டி சொல்லப்பட்டதை போன்று ஸைது இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு தஆலா ஆரம்பமாக ஷஹீதாகின்றார்கள். நபியவர்கள் மதீனாவில் இருந்து இந்த தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கத் உஸீப ஸைத், ஸைத் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இதோ ஜாஃபர் கொடியை ஏற்று விட்டார். ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கொடியை ஏற்று மிகவும் மும்முரமாக யுத்த களத்திலே அவர்கள் குவிக்கின்றார்கள். என்ன சொல்லிக் கொண்டு குவிக்கின்றார்கள்? யா ஹப்பதல் ஜன்னத் வக்திராபுஹா, தயிபத்துன் வபாரிதுன் ஷராபுஹா, சுவர்க்கம் எவ்வளவு நல்லதாக இருக்கின்றது, அந்த சுவர்க்கம் மிகவும் அண்மித்துக் கொண்டிருக்கின்றதே. தயிபத்துன் வபாரிதுன் ஷராபுஹா, அதனுடைய மண் தரை, அந்த சுவர்க்கத்துடைய தரை எவ்வளவு பசுமையானதாக நல்லதாக இருக்கின்றது, அதிலே பரிமாறப்படக்கூடிய நீர் எவ்வளவு மதுரமானதாக குளிரானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ரூம் ரூமுன் கத்தனா அதாபுஹா, இதோ ரோமர்கள் எங்களை எதிர்த்து வந்திருக்கின்றார்கள், இவர்களுடைய படுகுழி இங்கேதான் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. அலைய இதுலா கைதுஹா துராபுஹா, அவர்களை சந்திக்கும் நாளிலே நான் அவர்களுடன் ஒரு கணம் நான் பிடித்து பார்ப்பேன், அவர்களை எதிர்த்து நான் போரிடுவேன் என்ற வீர வார்த்தையை சொல்லிக்கொண்டு அந்த படைக்குள்ளே அவர்கள் தலைமைத்துவத்துடைய கொடியை நோக்கி எடுத்த வண்ணமாக மிக வீரமாக போராடுகின்றார்கள். போராடக்கூடிய நேரத்திலே தன்னுடைய அந்த ஜாஃபருடைய வீரத்தை அவதானித்த தோழர்கள் சொல்லுகின்றார்கள், லக்க அன்னி அரா ஜஃபரன் யௌம மூசா, அன்றைய மூசாவுடைய போர்க்களத்திலே ஜாஃபரை நான் இதோ பார்த்துக் கொண்டிருப்பதை போன்று இருக்கின்றது என்று பின்னால் அந்த ஜாஃபருடைய நடவடிக்கையை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றார்கள். சில தோழர்கள் தாங்கள் ஏறி பயணித்துக் கொண்டிருந்த குதிரையில இருந்து வேகமாக இறங்குகின்றார்கள், தங்களுடைய வாளினால் குதிரையுடைய கால்களை வெட்டுகின்றார்கள். எதற்காக? நான் இனி ஒரு பொழுதும் யுத்தத்துடைய திசை மாறினாலும் இந்த குதிரையிலே ஏறி நான் புறமுதுகு காட்டி ஓடிவிட மாட்டேன் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக அது அவர்களுடைய ஒரு முறையாக இருந்தது, அந்த வீரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருந்தது. குதிரையுடைய கால்களை வெட்டி கொண்டு அப்படியே களத்திலே குவிக்கின்றார்கள். குவிக்கக்கூடிய நேரத்திலே எதிரிகளுடைய ஒரு தாக்குதல் அவர்களுடைய வழக்கரத்தை அப்படியே பதம் பார்த்து விடுகின்றது. வழக்கரத்திலே இருந்து கொடி விழக்கூடிய நேரத்திலே, ஏன் அப்படித்தான் அந்த யுத்தத்துடைய முறை இருந்தது, எந்த படையுடைய கொடி தரையிலே விழுந்து விட்டதோ அந்த படை தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அதுதான் யுத்தத்துடைய முறை அந்த காலத்திலே. ஆகவே வழக்கரத்திலே இருந்து விழுந்த கொடியை உடனடியாக இடது கரத்தினால் தாங்கிக் கொள்கின்றார்கள், இடது கரமும் வெட்டப்படுகின்றது. இரண்டு தோல் புஜத்தினாலும் அவர்கள் அந்த கொடியை தழுவிக் கொள்கின்றார்கள். நபியோர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸிலே, இந்த ஹதீஸை, இந்த தலைப்புல வந்த ஹதீஸ பல ஹதீஸ்களை ஃபத்ஹுல் பாரியிலே இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல ஹதீஸ்களை கொண்டு இதையும் ஹசனுடைய தரத்திலே வைத்திருக்கின்றார்கள். நபியர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இரண்டு கைகளையும் ஜாஃபர் இழந்ததன் காரணமாக அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலே ஜாஃபருக்கு இரண்டு இறக்கைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த இறக்கைகளுடன் ஜாஃபர் வந்து வானவர்களுடன் அமரர்களுடன் அப்படியே சுவர்க்கத்திலே பறந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தாலா அன்ஹுவர்கள் ஜாஃபருடைய மகன் அப்துல்லா, அவருடைய மகனும் பேரும் அப்துல்லா தான், அந்த அப்துல்லாவை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லுவார்கள், அஸ்ஸலாமு அலைக யபனா ஜில் ஜனாஹின், இரண்டு இறக்கைகளை உடையவருடைய மகனே, உங்களுக்கு அல்லாஹும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜாஃபருடைய மகன் அப்துல்லாவை விழித்து சலாம் சொல்லக்கூடிய செய்தியையும் புகாரியிலே சஹீஹாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆதாரங்களை வைத்தே நபி அவர்களுடைய அந்த செய்தி ஹசனாக சஹீஹாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜாஃபருக்கு அல்லாஹு தாலா இந்த பெரிய தியாகத்துக்கு பின்னால் என்ன செய்கின்றான், இரண்டு இறக்கைகளை கொடுத்து விடுகின்றான். சுவர்க்கத்திலே அந்த இரண்டு இறக்கைகளுடனும் ஜாஃபர் பறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜாஃபர் ரழியல்லாஹு தாலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். தோழர்கள் சொல்லுகின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லுகின்றார்கள், ஜாஃபரை புகாரியில் இந்த செய்தி வருகின்றது, ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை நாங்கள் குன்னா அல்சமிசு அல் கத்லா, கொலை உண்டவர்களை நாங்கள் மோசாவுடைய யுத்தகலத்திலே தேடிக்கொண்டிருந்தோம், அந்த நேரத்தில் நாங்கள் ஜாஃபரை காணவில்லையே, தலைவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார், தெரியும் நமக்கு உறுதி, ஜாஃபரை தேடிக்கொண்டிருந்தோம், ஜாஃபருடைய சடலத்தை நாங்கள் பார்த்தோம். ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, புகாரியுடைய இரண்டு ரிவாயத்துகளே, ஒரு ரிவாயத்திலே பார்க்கின்றோம் 50 வாள்வீச்சுகளும் அதே போன்று ஈட்டி தாக்கங்களையும் அவர்களுடைய உடம்புடைய முன்புறத்திலே பார்த்தோம், அதிலே ஒரு தாக்குதல் கூட தங்களுடைய முதுகிலே காணவில்லை. சுப்ஹானல்லாஹ். வீரர் பின்னால் தாக்கப்படும் அளவுக்கு கோழையராக இருக்கவில்லை, எந்த ஒரு எதிரியும் ஜாஃபர் போன்ற வீரரை பின்னால் வந்து தாக்குவதற்கு துணிவு பெறவில்லை, முன்னால் தான் தாக்கப்பட்டார்கள். முன்னால் யுத்தகலத்திலே மும்முரமாக சென்று விரண்டோட கூடியவர்கள் தான் பின்னால் தாக்கப்படுவார்கள். ஆகவே முன்னேறி செல்லக்கூடியவர்களுடைய அவர்களுக்கு பட்ட தாக்கங்கள் எல்லாம் உடம்புடைய முன்பகுதியிலே தான் இருந்தது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது, 90 அதிகமான காயங்களை ஜாஃபருடைய உடம்பிலே நாங்கள் பார்த்தோம், அதிலே எதையும் பின்புறத்திலே நாங்கள் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஷஹாதத்தை ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடைந்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் அதே யுத்தத்திலே அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மூவர்களும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஹத்தா அகதர் ராயத சைஃபும் மின் சுயூஃபில்லாஹில் மஸ்லூலா, அல்லாஹ்வுடைய உருவப்பட்ட ஒரு வாள் இதோ அந்த யுத்தத்துடைய தலைமைத்துவத்தை தாங்கி நிற்கின்றது. யாரவர்? ஹாலித் இப்னு வலீத். ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைஹிம், அதோ அந்த தலைமைத்துவத்துக்கு கீழால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியையும் கொடுத்து விட்டான் என்று மதீனாவுடைய இருந்து பல மைல்கள் தூரத்தில் இருந்து நபி அவர்கள் யுத்தத்துடைய நிகழ்வுகளை தோழர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய கண்ணிலே இருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த செய்தியை எப்படியே எடுத்து செல்கின்றார்கள்? அஸ்மாவுடத்திலே தன்னுடைய யாருடைய ஜாஃபருடைய மனைவியிடத்திலே செல்கின்றார்கள். அவர்கள் தயாராகி கொண்டு அங்கே பிள்ளைகளுக்கு சமையல் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அஸ்மாவுடத்திலே கேட்கின்றார்கள், அஸ்மாவே, ஜாஃபருடையவும் ஜாஃபருடைய கூட்டத்தை பற்றிய செய்தி உனக்கு தெரியுமா? சொல்லுகின்றார்கள், தெரியாது அல்லாஹுடைய தூதரே. சொல்லுகின்றார்கள், உன்னுடைய கணவர் ஷஹீதாகிவிட்டார், உப்பாரி வைத்து அழுகின்றால் அந்த பெண்ணினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்? சிறிய பிள்ளைகளை அனாதைகளாக விட்டுவிட்டு சென்று விட்டாரே, பெண் தானே, தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுகின்றார்கள். நபி அவர்கள் அந்த பிள்ளைகளை அரவணைத்து ஒவ்வொரு பிள்ளையையும் முகம்மதையும் அப்துல்லாவையும் காட்டி சொன்னார்கள், முகம்மத் இதோ எனக்கு ஒப்பானவனாக இருக்கின்றான், இந்த அப்துல்லா யாருக்கு, அபு தாலிபுக்கு ஒப்பானவனாக இருக்கின்றான் என்று அப்படியே அவர்களுடன் அப்படியே விளையாடிவிட்டு அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், இனி நீங்கள் வறுமையை தானா பயப்படுகின்றீர்கள்? இன்ஷா அல்லாஹ் நான் இருக்கும் வரை இவர்கள் வறுமையினால் வாடமாட்டார்கள் என்றே அவர்களுக்கு ஆதரவு சொல்லிவிட்டு அந்த ஜாஃபருக்காகவே நபி அவர்கள் துவா செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் அஸ்மாவுக்கு கணவராக நபிக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய சிறந்த ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா அஸ்மாவுக்கு கணவராக கொடுக்கின்றார். யார்? அபூபக்கரை கணவராக மாற்றுகின்றார். அதற்கு பின்னால் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அப்துல்லா என்ற பெயர் கொண்ட ஒரு மகன் அஸ்மாவின் மூலமாக கிடைக்கின்றது. ஜாஃபருக்கும் அப்துல்லா என்ற பெயர் கொண்ட ஒரு மகன் இருந்தது. இந்த ரெண்டு பேர்களும் சண்டை பிடிப்பாங்க சில நேரத்தில். என்ன சொல்லுவாங்க? அபி ஹைரும் மின் அபி என்னுவாங்க, என்னுடைய தந்தை உங்களுடைய தந்தையை விட சிறந்தவர் சொல்லுவாங்க. இது யாருடைய காலத்தில்? அலி திருமணம் முடித்ததற்கு பின்னால. அப்ப அலி சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது யார் சிறந்தவங்க, சும்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அஸ்மாவே, நீயே இந்த பிரச்சனையை தீர்த்து வையப்பா. அப்பொழுது சொல்லுவாங்க, அஸ்மா, வாலிபர்களிலே சிறந்தவராக நான் ஜாஃபரை பார்த்தேன், நடுவயதிலே சிறந்தவராக என்னுடைய அடுத்த கணவர் யாரை பார்த்தேன், அபூபக்கரை பார்த்தேன் என்று சொல்லி இருவர்களும் சிறந்தவர்கள் தான், இருவர்களுமே சிறந்தவர்கள் தான் என்று சொல்வார்கள். இப்படியாக அந்த ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றவர்களாக, நபி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்த மாத்திரமின்றி நபி அவர்கள் இந்த நட்பும் இந்த அன்பும் இந்த உறவும் எதை விட்டுக் கொடுக்கவில்லை. இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய சகோதரரை அப்படியே முன்கூட்டியே முன்மொழிந்து அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொல்லி அனுப்பும் அளவுக்கு நபி அவர்கள் முன் வருகின்றார்கள் என்றிருந்தால் அதுவும் அந்த ஜாஃபரின் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான். அந்த ஜாஃபருக்கு அந்த பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். நபியுடைய நாவினாலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த செய்தியை முன்கூட்டியே சொல்லப்பட்டு அவர்கள் அப்படியே அந்த பாக்கியத்தை அடைகின்றார்கள். நாளை மறுமை வரைக்கும் சுவர்க்கத்திலே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சுவர்க்கத்திலே மலக்குமார்களுடன் பறவை போன்று சுற்றித் திரிந்து வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா ரசூல் அதாவது மலக்குமார்களை பற்றி சூரத்து ஃபாத்திரில் சொல்லுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரி ஸமாவாதி வல் அர்த் ஜாயிலில் மலாயிகத்தி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ ருபா யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா. அவர்களுக்கு எந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றனர் சொன்னால், ஃபாத்திரி ஸமாவாதி வல் அர்த் ஜா ருசுலன் ஜாயிலில் மலாயிகத்தி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் இறக்கைகளை உடையவர்களாக, மஸ்னா வ சுலாஸ வ ருபா, சிலர்களுக்கு ரவ்வொண்டு இறக்கைகளை, இன்னும் சிலர்களுக்கு மும்மூண்டு இறக்கைகளை, இன்னும் சிலர்களுக்கு நன்னான்கு இறக்கைகளை கொடுத்து யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, அவனுடைய படைப்பினங்களிலே அவன் நாடியவர்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமான விடயங்களை கூட்டி கொடுக்கின்றான். அந்த விதத்திலே யாருக்கு, வானவ தலைவர் ஜிப்ரீலுக்கு 600 இறக்கைகளை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அதே போன்று அந்த ஜாஃபருக்கும் 2 இறக்கைகளை அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலாவுக்கு முழுமையான அதிகாரமும் சக்தியும் இருக்கின்றது. ஆகவே இந்த ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நாங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய ஒரு பெரிய கூட்டம் மக்காவுல இருந்து வந்த பிரதிநிதிகளினூடாக திருப்பி அனுப்பப்படும் ஒரு அபாயமான நிலையிலே ஒரு பயங்கரமான நிலையிலே தன்னுடைய நிலைப்பாட்டிலே ஒரு அனுப்பிரமாணம் கூட விட்டுக் கொடுக்காமல் கொள்கையிலே எப்படி உறுதியாக இருந்தார். எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் திருப்பி அனுப்பப்பட்டாலும் இவர்களிடம் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டு மக்காவிலே மீண்டும் அந்த துன்புறுத்தப்படக்கூடிய அந்த பயங்கரமான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் திரும்பி சென்றாலும் பரவாயில்லை. தங்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள், கூட்டிலே உறுதியாக இருந்தார்கள், மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள். இதைத்தான் அந்த நபித்தோழர்களுடைய வரலாறுகளில் இருந்து நாங்கள் படிக்க வேண்டும். அதே நேரத்திலே அவர்கள் எப்படி அந்த மன்னருக்கு முன்னால் எந்த முறையிலே எவ்வளவு நுணுக்கமான முறையிலே மிக அழகான முறையிலே தன்னுடைய பிரதிவாதத்தை அவர்கள் எடுத்து வைத்த முறையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று யுத்த காலத்தில் எப்படி மும்முரமாக சென்று அவர்கள் தன்னுடைய அந்த ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை அவர்கள் வாங்கிக் கொண்டார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வல்லவன் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சிறந்த நபித்தோழர்களுடன் நாளை மறுமையிலே உயர் பீடங்களை வீட்டிற்கும் நட்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எங்களை சேர்ந்தோர் சார்ந்தோர் அனைத்து பேர்களுக்கும் வல்லவன் அல்லாஹு தஆலா வழங்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.